நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கலை, நிறைய பொறுமை வேணும். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் வாய்ந்தது. ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற திறமை இன்னொரு குழந்தைகிட்ட இருக்காது. அதுக்காக திறமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, வேறுபடலாம், திறமைகள் வேறுபடலாம். அந்த திறமைகளை வெளிக்கொணர்றதுக்கு பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் கையில் தான் இருக்கிறது. சரி, இப்ப சில குழந்தைகள் வந்து ரொம்ப அமைதியா சமத்தா வளர்ந்துறாங்க, பெற்றோர்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்கறது இல்ல. சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லயே ரொம்ப குறும்பா இருப்பாங்க, நிறைய டிசார்டர்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆட்டிசம். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை இல்லைங்களா, ஆட்டிசம் அப்படிங்கிறது. ஆட்டிசம்னா என்ன, இது எதனால ஏற்படுகிறது, எந்த வயசுல இது தெரிய வரும், இதை எப்படி போக்குறது, இதற்குண்டான மருத்துவ மற்றும் உளவியல் சிகிச்சை பற்றி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க உளவியலாளர் பார்வதி அவர்கள். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். குழந்தைகளுக்கு மத்தியில நிறைய டிசார்டர் நம்ம பாக்குறோம். அதுல வந்து குறைபாடுகள்ல மிக முக்கியமாக அதிகபட்சமாக காணப்படுகிற ஒரு குறைபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டிசம்ங்கிறது வந்து நரம்பு டெவலப்மெண்ட், அதாவது நரம்பு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு டிசார்டர், த நியூரோ டெவலப்மெண்ட் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த ஆட்டிசம். சோ இந்த ஆட்டிசம் டிசார்டர்ல வந்து இந்த குழந்தைங்க பண்றது எல்லாமே லேட்டா இருக்கும். அதாவது இந்த குழந்தைங்க முகம் பாக்குற வயசுல முகம் பாக்காது, அதே மாதிரி குழந்தை தவழ வேண்டிய வயசுல தவழாது, பேர் சொன்னா சட்டுன்னு திரும்பியே பாக்காது. இந்த மாதிரி அறிகுறிகள் வச்சு பார்க்கும்போது ஆட்டிசம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து இப்போ ஒரு ஸ்டடி, ரொம்ப ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூயார்க் நகரத்துல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல வந்து தாய்மார்கள் கிட்ட வந்து இரும்பு சத்து குறைபாடு இருந்தா இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்ல வந்து ஒபேசிட்டி உடல் பருமன், ஹைப்பர் டென்ஷன் அதிகப்படியாக டென்ஷன், அல்லது டயபெட்டிஸ் இருந்தாலும் ஆட்டிசம்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து தாய்மார்கள் நல்ல இரும்பு சத்து உள்ள உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆட்டிசம்கான வாய்ப்புகளை வந்து கம்மிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நியூயார்க் நகரத்துல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன, அது எப்படி உருவாகுது, என்னென்ன அதுக்கான அறிகுறிகள், நம்மளுடைய குழந்தைக்கு இது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு பாக்கலாம்.
நீங்க முதல்ல சொன்னீங்க குழந்தைகள் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. விளையாட்டு ஆர்வத்துல இருந்தா கூட திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அதை எப்படி வேறுபடுத்தி பாக்குறது, என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கறது எப்படி தெரிய வரும், எந்த வயசுல தெரிய வரும்?
நம்ம குழந்தைக்கு வந்து இந்த குறைபாடு இருக்கு அப்படிங்கறது வந்து அந்த குழந்தை பிறந்து முகம் பாக்குற ஸ்டேஜ்லயே எல்லாமே ஸ்லோ ஆகும் போதே நம்ம வந்து இதை கண்டெடுக்கலாம். ஆக்சுவலா அது வந்து கண்டுபிடிச்சு இது ஆட்டிசம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது வந்து 8 வயசுல ரொம்பவே கரெக்டா தெரிஞ்சிடும் இது வந்து ஆட்டிசம் தான் அப்படிங்கறது தெரியும். சோ இப்போத்த ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2012 பாத்தீங்கன்னா 88 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்திருக்கு. 2013 அது 3, 2014 அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது இப்பவும் மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு தெளிவான முடிவு, இன்னும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில அதோடைய முடிவு சொல்றாங்க, இன்னும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க பேரு சொன்னா அந்த குழந்தை திரும்பி பார்க்கல அப்படின்னா அது ஆட்டிசமா அப்படின்னு கேட்போம். இந்த ஆட்டிசம் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சைக்காலஜிஸ்டுமே ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, அந்த குழந்தையுடைய ஆடிட்ரி, அதாவது காது கேட்கும் திறன் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். சோ அந்த காது கேட்கும் திறன்ல ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த குழந்தை திரும்பி பார்க்காது, இயல்பா எல்லாத்துக்கிட்டையும் ரெஸ்பாண்ட் பண்ணாது. சோ நம்ம வந்து இதுதான் ஆட்டிசமா அப்படின்னு சொல்லி குழப்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட டெஸ்ட் நம்ம முடிச்சுக்கிறோம், அதாவது கண் பார்வை நல்லா இருக்கா அப்படிங்கறது பாக்குறோம், காது நல்லா கேக்குதா அப்படிங்கறது பாக்குறோம், ரெண்டும் நார்மலா இருக்கு இருந்தாலும் அந்த குழந்தை வந்து கூப்பிட்டா திரும்பி பாக்குறது இல்ல, ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம ஆட்டிசம் டயக்னோசிஸ்க்கு போகிறோம். இப்போ ஆட்டிசம்ல வந்து பேரு கூப்பிட்டா திரும்பி பாக்குறது இல்லன்னு மட்டும் ஒரு அறிகுறி கிடையாது. இன்னொரு அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேச்சு திறமை ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பசி பேசறதுக்கு முன்னாடியே பசி அப்படிங்கிறப்போ அந்த அழுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு கூட அந்த குழந்தைக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தையால எல்லாருக்கூடிய சகஜமா பழக முடியாது. கண்ணு ஐ கான்டாக்ட்னு சொல்றோம், கண் பார்த்து பேசும் திறன் அது அந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது. குறிப்பிட்ட ஒரு பிஹேவியர், அதாவது தலையில அடிச்சுக்கிறது, அல்லாது தன்னைத்தானே கிள்றது, மத்தவங்களை கடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிஹேவியர் வந்து அந்த குழந்தை எல்லார்கிட்டையும் அடிக்கடி பண்ணும். அந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளை கொண்டு போய் நம்ம தொட்டா அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது. சோ நம்ம தொட்டோம்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அது வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்குமா அப்படிங்கிறது. சோ இந்த ஆட்டிசம் நம்ம பார்த்த மாதிரி இது மட்டும் இல்லாம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அந்த குழந்தையோட முக பாவனை. இப்ப நம்ம ஒரு குழந்தைய வந்து தூக்குறோம் கொஞ்சிறோம் அப்படின்னா அந்த குழந்தை சிரிச்சு விளையாடி உங்களை வந்து பாசமா கட்டி பிடிச்சு அது ரெஸ்பாண்ட் பண்ணும் இல்லையா. இந்த ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட நீங்க அப்படி பண்ணும் போது அந்த குழந்தையோட முகத்துல ஒரு பயம் தெரியும், குழந்தையோட முகத்துல ஒரு டென்ஷன் தெரியும். அந்த குழந்தை உங்களை தட்டி விட்டு மேகமா ஓடி ஒரு கதவுக்கு பின்னாடி அல்லது தன் தாயோடைய தலைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கும். இது தெரியாதவங்க கிட்ட பண்றதில்ல, நல்லா தெரிஞ்சவங்க கிட்டயே அவ்வளவு ஏன் அந்த குழந்தை தன் தந்தை கிட்ட கூட அப்படி பிஹேவ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி அறிகுறிகள் வச்சு பார்க்கும்போது இது ஆட்டிசமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது பேச வேண்டிய வயசுல அந்த குழந்தை பேசாம போகிறது, அம்மா அப்பா இந்த மாதிரி காமனான உச்சரிப்பே அந்த குழந்தைக்கு லேட்டா வருது அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா அது ஆட்டிசம்கான அறிகுறியா இருக்குமா அப்படிங்கறது கவனிக்கணும். இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போதான் பிரபலமாயி பேரண்ட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் இது வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு இட்ஸ் நாட் அ டிசீஸ், அது ஒரு டிஸ்ஆர்டர், குறைபாடு, அது கண்டிப்பா மேனேஜ் பண்ணிடலாம். சோ ஆட்டிசம் குழந்தை எனக்கு இருக்கு, ஆட்டிஸ்டிக்ஸ் குழந்தை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தாயார் வந்து அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க, அதுக்கான அவசியமே கிடையாது. இன்னைக்கு சைக்காலஜிலயும் சரி எஜுகேஷன் ஃபீல்டுலயும் சரி ஆட்டிசம்கான எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குது. எல்லா குழந்தைங்க மாதிரியே இந்த குழந்தையும் நார்மலா ஒரு கெரியரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு.
குழந்தைகளுக்கு வந்து ஒரு குறைபாடு இருந்தா கண்டிப்பா பெற்றோர்களுக்கு அது மிகுந்த மன வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடியதுதான். இன்னொரு குழந்தைக்கும் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு சின்ன ஒரு மன திருப்தி அவங்க கிட்ட இருக்கும், நம்ம குழந்தைக்கு மட்டும் இல்ல இது இவங்களுக்கும் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரபலர்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு குறை இருந்திருக்குது அப்படின்ட்டு, சரி நம்ம பையனும் அது மாதிரி ஒரு பெரிய பிரபலரா வருவான்ட்டு மனசுக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி சில பிரபலர்கள் யாராவது ஆட்டிசம் குறைபாடுனால பாதிப்பு சின்ன பிள்ளைகள்ல ஏற்பட்டது உண்டா?
நமக்கு தெரிஞ்ச நிறைய பிரபலர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இன்னைக்கு ஐன்ஸ்டீன் இல்லைன்னா சயின்ஸ் இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு சொல்றோம். இவர் ஒரு ஆர்டிஸ்டிக்கான குழந்தை தான். சோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து அவர் ரொம்ப ஸ்லோ, அவரால் பாடத்தை கவனிக்க முடியாது, ஸ்பெல்லிங் எழுத முடியாது, அதே மாதிரி எதையுமே வாய்ப்பாடு உட்பட அவரால் திரும்ப சொல்லவே முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. அப்போ ஐன்ஸ்டீன் ஒரு வரலாறுல எழுதியிருப்பாங்க, டீச்சர்ஸ் வந்து அவர்கிட்ட ரொம்ப கடுப்பா வாங்கலாம். அப்புறம் ஐன்ஸ்டீனோட அம்மா கிட்ட சொல்லுவாங்களாம், உன் பையன் பயங்கர சோம்பேறி, இவன் வந்து லாயக்கே இல்ல, இவனை ஸ்கூல விட்டு கூட்டிட்டு போயிருங்க தயவு செஞ்சு. ஆனா அவங்க அம்மா வந்து ஊக்கப்படுத்தி இல்ல என் பையனால முடியும் அப்படின்னு அந்த தாய் ஊக்கப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு நமக்கு ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு சிறந்த சயின்டிஸ்ட் கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி மொசார்ட், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், மொசார்ட் மாதிரி ஒரு இசைஞானி இன்னைக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லி மொசார்ட்டும் அவருடைய சிறிய வயதுல ஆர்டிஸ்டிக் சைல்டா தான் செய்யப்பட்டிருக்காரு. டார்வின், இன்னைக்கு டார்வின் இல்லைன்னா நம்ம எங்கிருந்து வந்தோங்கிற ஒரு இதுவே நமக்கு தெரியாம, ஒரு தடமே நமக்கு தெரியாம போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ரிசர்ச்சர் ஆராய்ச்சியாளர் டார்வின், அவருக்கும் ஆட்டிசம் அப்படிங்கிற டிஸார்டர் இருந்திருக்கு. இவங்க எல்லாருமே அந்த டிஸார்டரை தாண்டி வந்தது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை கொடுத்தது யாரு? அந்த தாய், தன்னுடைய ஆசிரியர். இவங்களுடைய தன்னம்பிக்கையிலதான் இவங்க இன்னைக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்க. எப்படி ஐன்ஸ்டீனும் டார்வினும் சயின்டிஸ்டா வந்திருக்காங்களோ அதே மாதிரி ஆட்டிசம் இருக்கிற எந்த ஒரு குழந்தைக்கும் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான எல்லா திறமையும் இருக்கு.
ஆறுதலான விஷயம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப இந்த குழந்தைகள் வந்து படம் வரையறதுலயோ இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயோ வந்து நல்ல பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் டாக்டர், உண்மையா இது?
ஆமா, இந்த ஆட்டிஸ்டிக் டிஸ்லெக்ஸியா இந்த மாதிரி இருக்கிற டிஸார்டர்ல வந்து அந்த குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் அதுதான் ப்ராப்ளம், அதாவது ரீடிங் படிக்கிறது அல்லது அந்த லாங்குவேஜ் பேசுற திறன். இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. அந்த கிரியேட்டிவிட்டியில வந்து எப்படின்னா இசையில ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றதுல அதாவது இசை வாத்தியங்கள்ல வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, அதே மாதிரி பெயிண்டிங், ஆர்ட், கிராஃப்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய பிரச்சனையே வந்து மத்தவங்க கிட்ட பேசி பழகிறது, மத்தவங்க கிட்ட மிங்கிள் ஆகுறது தான். ஆனா தனிமையில அவங்களை என்ன செய்ய சொன்னாலும் அவங்க அதுல ரொம்ப சிறப்பா செய்வாங்க. அந்த மாதிரி திறமை வாய்ந்த குழந்தைகள் தான். ஐன்ஸ்டீன் டார்வின் எல்லாம் பாருங்களேன், லெபார்டரிக்குள்ள ஒரு ரிசர்ச்ல அப்படி இருந்தது, தனிமையா இருந்ததுனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்தாங்க. இதே அவங்கள வந்து ஒரு அரசியல்ல அப்படி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் அவங்க வந்து சொசைட்டியோட பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதோ அங்க அவங்க கொஞ்சம் திணறுவாங்க, அவ்வளவுதான். அது முடியவே முடியாதுங்கிறது நான் சொல்லல, கொஞ்சம் திணறுவாங்க. பட் இந்த மாதிரி ஆர்ட் தெரப்பின்னு நாங்க ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு கொடுப்போம். அதாவது சிறந்த எக்ஸசைஸ் இந்த குழந்தைகளுக்கு நரம்ப மண்டலத்துக்கு ஒரு பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்ஸ் கிரையான்ஸ். சோ இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கலரிங் நோட் புக்கு கொடுத்து வேக்ஸ் கிரையான்ஸ் கொடுத்தீங்கன்னா, அந்த கிரையான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் நீங்க விரலுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த கலர் வந்து அழகா அப்ளை ஆகும். சோ அந்த பேட்டர்ன், ஒரு வட்டம் சதுரம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் குள்ள கிரையான்ஸ் கொடுத்து அந்த குழந்தைய கலர் பண்ண சொல்றது. அந்த பேட்டர்னை விட்டு வெளியில வராம அந்த குழந்தை சிறந்த முறையில பண்ணும் போது அதுக்கு ஒரு சாக்லேட்டோ அல்லது ஒரு பொம்மையோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஓ தனக்கு இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இல்ல, நானும் எதுலயோ ஒரு இடத்துல சிறப்பா வருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அந்த குழந்தைக்கு கிடைக்கும். நான் அப்பவே சொன்ன மாதிரி இந்த ஆட்டிசம் வந்து குணப்படுத்துறது ஒரு சைக்காலஜிஸ்டோ சைக்கியாட்ரிஸ்டோ இவங்களுக்கும் மேல இதோடைய திறமை வந்து ஒரு தாய்க்கும் ஒரு ஆசிரியருக்கும் தான் அதிகப்படியாக இருக்குது.
சோ ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் எல்லாமே ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பா ஒரு தாய் தான் வந்து திறமைய வெளிக்கொணரணும். சரிங்க டாக்டர், இவங்களை வந்து நார்மல் ஸ்கூல்ல சேர்க்கலாமா, எப்படி கையாளணும் பெற்றோர்கள்? இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பக்கத்தில் உள்ளவங்ககிட்டயோ இவனுக்கு இது மாதிரி ஒரு டிசார்டர் இருக்குங்கிறது சொல்றது யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா அவனை தனிமைப்படுத்தும் போது தாய்க்கு வருத்தமா தானே இருக்கும், அதை எப்படி கையாள்றது?
இந்த ஆட்டிசம் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கும்போது அது அப்படியே இந்த குழந்தைக்கும் வருது. இது வந்து இந்த பிரெயின்ல இருக்கிற சில பட்ட ஏரியால மட்டும்தான் அந்த குழந்தை யூஸ் பண்ணுது, சில பல ஏரியாஸ் அந்த குழந்தைங்க யூஸே பண்றது இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நம்ம படிக்கும் போது நம்மளுடைய பிரெயின்ல குறிப்பிட்ட ஏரியாவை நம்ம யூஸ் பண்றோம், அந்த குழந்தை வந்து நம்மள மாதிரி காமனான ஏரியா யூஸ் பண்ணாம அப்நார்மலான ஒரு ஏரியாவை யூஸ் பண்ணுது. அதே மாதிரி லோ லெவல் ஆஃப் சிரோட்டினின் அப்படின்னு சொல்லுவோம், சிரோட்டினின் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கல் வந்து மூளையில கொஞ்சம் கம்மியா சுருக்க ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த மாதிரி ஆட்டிசம் வரும். சோ சிரோட்டினின் கம்மியாச்சுன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல வந்து மெசேஜ் சரியா பாஸ் ஆகும். நம்மளுடைய மூளையானப்பட்டது நம்மளுடைய நரம்பு மண்டலமானப்பட்டது கரண்ட் லைன் மாதிரி தான். சோ டிரான்ஸ்பார்மர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி கரண்ட் வருது, அதே மாதிரிதான் இன்ஃபர்மேஷனை மூளைக்கு கண்களும் காதுகளும் கொண்டு போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் லேட்டா போகுது, அவ்வளவுதான் இந்த குழந்தைகளுடைய அப்நார்மலிட்டி. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இரண்டாவது குழந்தைக்கு வந்து 5-20% ஆட்டிசம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு வந்து பிரெக்னன்சி டைம்லயே நிறைய டெஸ்டிங் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம் இருக்கா அப்படிங்கறது பாப்பாங்க. சோ அதோட லெவல் பார்க்கும் போதே இந்த குழந்தைக்கு ஒரு அப்நார்மாலிட்டியான குழந்தையா இருக்குமா அப்படிங்கறது இன்னைக்கு கண்டெடுக்கப்படுற அளவுக்கு மெடிக்கல் சயின்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இதையும் மீறி அந்த குழந்தைகள் பிறந்த அப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா பேரண்டல் ஆங்ஸைட்டி தேவையே இல்லை. இந்த ஆட்டிசம் வந்து எளிமையா மேனேஜ் பண்றது வந்து ஒரு தாயுடைய கையில இருக்குன்னு சொன்னேன். சோ அந்த டாக்டருக்கு வந்து இந்த தாய் தான் ஒரு க்ளூ கொடுக்க முடியும், டாக்டர் என் குழந்தை வந்து நடக்க வேண்டிய வயசுல நடக்கல, தவழ வேண்டிய வயசுல தவழல, முகம் பார்க்க மாட்டேங்கிறான், கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறான், பொம்மைங்க காமிச்சா அந்த குழந்தை திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான அறிகுறிகள் ஒரு டாக்டருக்கு சொல்லக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஹப் வந்து அந்த தாயார் தான். அதனாலதான் தாய் வந்து இந்த வளர்ச்சி குழந்தை வளர்ச்சி அடைய இந்த ஸ்டேஜ்ல குழந்தைகளை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும், அதோடைய ஒவ்வொரு பிஹேவியரும் அந்த தாய்க்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு சந்தேக பார்வையா பாருங்கன்னு சொல்ல வரல, பட் கவனம் இருக்க வேண்டும். சோ அது முக்கியமான விஷயம். இரண்டாவது, இந்த ஆட்டிசம் வந்து குணப்படுத்துறதுக்கு எந்தெந்த டாக்டர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் உளவியலாளர் அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு, சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அதாவது மனநிலை மருத்துவர் அவர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, நியூரலஜிஸ்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட. சோ இந்த ஆட்டிசம் ட்ரீட் பண்ற இந்த டீமுக்கு பேரு மல்டி டிசிப்ளினரி டீம், அதாவது பல துறைகள்ல இருந்து சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. சோ இந்த இடத்துல நான் பாத்திருக்கேன் அம்மா இந்த தாய் தந்தை வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. அதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட பார்க்கும் போது நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கீங்க அப்படின்போம், சைக்கியாட்ரிஸ்ட போகும்போது ஒரு நியூரோ ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்க அப்படி, ஓ இந்த டாக்டர் ஒரு டாக்டர் மாத்தி இன்னொரு டாக்டர் மாத்தி நம்மளே வந்து சுத்த விடுறாங்க, நம்ம குழந்தைக்கு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகத்துல ட்ரீட்மெண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த கட்டத்துல அதை பண்ணாதீங்க. 3-4 டாக்டர் இதுக்கு அவசியம் தேவை. அந்த மாதிரியான ஒரு டிஸ்ஆர்டர். சோ 4 ஒப்பீனியன் வாங்கினதுக்கு அப்புறம் தான், 4 பேருமே இந்த குழந்தைக்கு ஆட்டிசம்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த குழந்தைக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். அது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த குழந்தைக்கு மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி வந்து ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிசியோதெரப்பி இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைசேஷனே இருக்குது. ENT ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இருப்பாங்க, அதாவது மூக்கு தொண்டை காது இந்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட கான்டாக்ட் வாங்கிட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு அந்த பேச்சு திறனை வந்து இந்த ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வந்து வளர்த்துவாங்க. சோ அது அந்த ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இந்த குழந்தை கான்பிடண்டா பேசும் பழகுங்கிற ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்தா இந்த குழந்தை எந்த குழந்தை மாதிரியும் நார்மலான ஸ்கூல்ல படிக்கலாம். சோ இது இதோட ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று, நாங்கள் என்ன செய்வோம்னா ஃபேமிலி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அதாவது உங்களுடைய குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு, இந்த குழந்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கைட்லைன் சொல்லுவோம் இல்லையா, அது நாங்கள் ஒரு சைக்காலஜிஸ்டா கொடுப்போம். கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். சோ நீங்க இந்த குழந்தைய ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுத்தலாம். இந்த குழந்தைங்க டிராயிங் கிளாஸ், பெயிண்டிங் கிளாஸ், கிராஃப்ட் கிளாஸ் அந்த மாதிரியான கிளாஸஸ்ல கொண்டு போய் விடலாம். இந்த குழந்தை மற்றவங்க கிட்ட பழகாத போது நீ பழகிதான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்த வேண்டாம். உனக்கு எப்ப தோணுதோ நீ பழகலாம் அப்படிங்கிற ஃப்ரீயா விட்டா அந்த குழந்தையே முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கும். இந்த குழந்தைங்களுக்கு நிறைய மென்டல் சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட் தேவை. இந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போய் அந்த தாயார் வந்து ஊக்கப்படுத்தி, இந்த குழந்தை ஒரு சிறந்த காரியம் பண்ணும்போது அதுக்கு ஒரு பரிசு கொடுத்து, சின்னதா பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்தி, அதே மாதிரி ஆட்டிசம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவொடனே தயவு செஞ்சு அந்த குழந்தையோட ஸ்கூலுக்கு தெரிவிக்கிறது நல்லது. அப்ப அந்த டீச்சர் ஒரு 10 பேருக்கு முன்னாடி நீ மட்டும் ஏண்டா சோம்பேறியா இருக்கேன்னு கேட்காம இவனுடைய இந்த டிஸார்டரை புரிஞ்சுக்கிட்டு அரவணைச்சு போகிற இந்த டீச்சரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ தாய், தந்தை, உளவியாளர், சைக்கியாட்ரிஸ்ட், நியூரோலஜிஸ்ட், அதே மாதிரி ஃபேமிலி எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இந்த குழந்தைய ஒரு நார்மல் குழந்தை மாதிரியே கொண்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சு திறந்தா இந்த குழந்தையோட பிரச்சனை. ஸோ அது எக்ஸலண்டா ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்டால பண்ண முடியும். இந்த ஆட்டிசம்க்கு வந்து லைஃப் லாங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி இருக்குமா அப்படிங்கறது கேட்பாங்க. இந்த ஆட்டிசம்ல வந்து 3 விதம் இருக்கு. மைல்டு, மாடரேட், சிவியர். அதாவது குறைஞ்ச ஆட்டிசம், மாடரேட் அப்படின்னு சொன்ன குறைஞ்சது வந்து மேனேஜ் பண்ணலாம். மாடரேட் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தை ஒரு டீனேஜ் வர வரைக்கும் மேனேஜ் பண்ண வேண்டி இருக்கும். அதே மாதிரி சிவியர் ஆட்டிசம் அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை ஒருத்தர் மேல டிபெண்டா இருக்கும். இது எந்த ரகத்துல இந்த குழந்தை இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாலயும் ஒரு நியூரோலஜிஸ்டாலயும் சொல்ல முடியும். சோ எந்த ரகத்துல இந்த குழந்தை இருக்கோ அதுபடிதான் இந்த ட்ரீட்மெண்ட். பட் இந்த குழந்தை வந்து ஒரு டீனேஜ் வரக்குள்ளேயே இந்த குழந்தையால மேனேஜ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட முடியும். அதே மாதிரி ஒரு அடல்ட் ஆகும்போது இந்த குழந்தையால சிறப்பாவே ஒரு வேலை வாய்ப்புக்கு போய் மற்றவங்களை மாதிரி படிச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த ஃபீல்டில் அதால் ஷைன் பண்ண முடியும். இன்னும் பல பேர் கேட்பாங்க, டாக்டர் என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு, வந்து என் குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நியூரோ ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு அந்த வயசுல அந்த குழந்தையோடைய டிஸார்டர் எப்படி இருக்குங்கிறத மெஷர் பண்ணி கண்டிப்பாக அந்த குழந்தையால ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும்.
அருமையான விளக்கம் கொடுத்திருக்கிறீங்க. ஒரு தாயால தான் ஒரு சிறந்த வீர சிவாஜியை உண்டாக்க முடிஞ்சது, ஒரு ஐன்ஸ்டீனை உண்டாக்க முடிஞ்சது, ஒரு டார்வினை உண்டாக்க முடிஞ்சது, இசை மேதை மொசார்ட்டியை உண்டாக்க முடிஞ்சது. அது மாதிரி ஆட்டிசம் குழந்தைகள் உள்ள பெற்றோர்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், உங்க குழந்தைகளும் அதாவது ஆட்டிசம் இருந்ததுன்னா இது மாதிரி மேதைகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கறத உளவியலாளர் பார்வதி ரொம்ப அருமையா ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாங்க. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
ஆட்டிசம் அப்படிங்கறது ஒரு குறைபாடு தான் அப்படிங்கறத உளவியலாளர் பார்வதி அவர்கள் நிகழ்ச்சியின் முதல்லயே சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம விஞ்ஞானிகள்ல ஐன்ஸ்டீன், டார்வின், அப்புறம் இசை மேதை மொசார்ட் அவங்க எல்லாம் கூட சிறு வயசுல ஆட்டிசம் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. சரி, இந்த ஆட்டிசம் ஏன் ஏற்படுது, இது ஆட்டிசம் ஏற்பட்ட குழந்தைகளை நம்ம எப்படி கையாள்றது அப்படிங்கிற பல்வேறு விவரங்களை நமக்கு சொன்னாங்க உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.